ගරු කන්දසාමි ප්‍රභු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් ලැබෙනවා.
ගෞරව පෙරදී குழுக்களின் தலைவர் அவர்களே எனது இந்த உரையினை தொடங்குவதற்கு முன்னர் எனக்கு முன் உரையாற்றிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஒரு சில குறைபாடுகளையும் முறைப்பாடுகளை செய்திருந்தார். தேஸ் அதிகாரிகளின் தங்கள் கடமைகள் மீது அரசு அதிகாரங்களை பிரயோகிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அரசியல் தலையீடுகளை நாங்கள் எந்த ஒரு வகையிலும் நிகழ்த்துவது கிடையாது. அரசு அதிகாரிகள் சுதந்திரமாக செயற்படுவதற்காக நாங்கள் இடமளித்திருக்கின்றோம். ஒரு சில அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றதன் காரணமாக அந்த அதிகாரிகளை நாங்கள் கடமைகளை ஈடுபடுவதற்காக அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியிருந்தோமே தவிர எந்த ஒரு அரசியல் தலையீடுகளையும் நாங்கள் மேற்கொள்வதில்லை. எமது கட்சி உறுப்பினரும் சரி, யாருமே அந்த அரசியல் தலையீடுகளை மேற்கொள்வது இல்லை. அதே நேரம் அரசு அதிகாரிகளின் பதவியுயர்வுக்கோ அல்லது இடமாற்றத்துக்கோ எமது தோழர்கள் அல்லது எமது உறுப்பினர்கள் யாரும் தலையீடுகளில் ஈடுபடும் கிடையாது. அந்த விடயத்தை நான் இந்த குறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனோடு சட்டவிரோத மண் நகழ்வு தொடர்பாகவும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த கால மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மண் நகழ்வை தற்காலிகமாக நாங்கள் இடைநிறுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் ஒரு சில இதற்கு முதல் இருந்த அரசாங்கத்தின் அனுமதியின் பெறப்பட்ட மண் நகழ்வு பத்திரங்களை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் சட்டவிரோத மண் நகழ்வில் ஈடுபடுவதாக எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக குறித்த திரைக்களத்துக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதை நான் தெரிவித்துக் கொள்ள
விரும்புகின்றேன்.
தற்போது எனது உரையினை தொடங்கலாம் என நினைக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் புன்னக்குடா எனும் பிரதேசத்தில் முதலீட்டு சபை மற்றும் கைத்தொழில் அமைச்சின் கூட்டிணைப்புடன் சுமார் 400 ஏக்கர் நிலப்பரப்பினை கொண்ட புடவை கைத்தொழில் வளையம் ஒன்று கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதன் முன்மொழிவு 2018 ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க செயலுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டத்தின் 3வது பிரிவின் 4வது உபப்பிரிவின் கீழ் 2021 ஜூலை 30ஆம் தேதி 2238 கீழ் 40ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் உபாய ரீதியான கருத்திட்டம் ஒன்றை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இக்கருத்திட்டத்தின் மூலமாக அப்பிரதேசத்தில் புடவை கைத்தொழில் வளையமாக்கப்பட்டிருந்தது. அந்த வளையத்துக்குள் 450 தொடக்கம் 500 வரையான இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கக்கூடிய புடவை கைத்தொழில் ஏற்றுமதி வளையம் ஒன்று அது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் ஒரு தொழிற்சாலை ஒன்று தற்போது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மூலப்பொருளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையாகத்தான் அந்த தொழிற்சாலை அமையப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக முடிவு பொருட்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய சந்தை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளூர் உற்பத்திகளுக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஓர் அங்கமாக மட்டக்களப்பு விமான நிலையத்தினை தரம் உயர்த்துவதன் ஊடாக சர்வதேச விமான நிலையத்துக்கான தரம் உயர்த்துவதன் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான அபிவிருத்தி இலவாக்கப்படும் என நம்புகின்றேன். அதனோடு திருகோணமலை துறைமுகத்தின் ஊடாக இந்த விநியோக செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடியதாக எதிர்கால திட்டங்கள் மூலம் ஆடை மற்றும் கைத்தொழில்துறையின் முதலீட்டாளர்களையும் முதலீடுகளையும் அறிவித்துக் கொடுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். ஆடை தொழிற்சாலை உற்பத்தி நடவடிக்கையின் போது இயற்கை வளங்களுக்கு எதிர்காலத்தில் தாக்கம் ஏற்படாத வகையில் சாத்தியவள காரணிகளை நீர் பயன்பாடு, கழிவகற்றல் மற்றும் காற்று மாசுடைதல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு எதிர்கால ஆடை தொழிற்சாலை வளையத்தின் உற்பத்தி செயற்பாடுகளை இடையூறுகளை தவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அதனோடு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான விடயமாக விவசாயம், கால்நடை, மீன்பிடி தொழிலினை வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களின் பிரதானமான இந்த குளங்களின் ஊடாகத்தான் விவசாயத்துக்கு நீர் கிடைக்கப்படுகின்றது. உன்னிச்சை குளம் இதில் பிரதான ஒரு குடிநீருக்கும் பயன்படுத்துகின்ற ஒரு குளமாக காணப்படுகின்றது. குறித்த குளத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் குடிநீர் சார்ந்த பிரச்சனைகள் எமது மாவட்டத்தில் அங்கங்கே இருக்கின்றது. உதாரணமாக வவுணதீவு, செங்கலடி, கோரளைப்பேட்டு மத்தி மற்றும் வாகரை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட சில கிராமங்களில் இந்த குடிநீர் பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மாற்றீடாக நாங்கள் நீர் கொள்ளளவை மட்டத்தினை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய குளத்தின் ஆழத்தினையும் அதிகரிப்பதன் மூலமாக மழைக்காலங்களில் வந்து அந்த நேரடியாக கடலுக்கு கலக்குகின்ற அந்த நீரின் அளவை சேமித்துக் கொண்டு இந்த குளங்களை அபிவிருத்தி செய்வதனூடாக நீரை சேமித்துக் கொள்ள முடியும் என நம்புகின்றேன். வாகனேரி உருகாமம் குளங்களில் இந்த நீர் குடிநீருக்கான விநியோக திட்டங்களை ஆரம்பிப்பதனூடாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வினை காண முடியும். ஆடைத்தொழில் முதலீட்டு வளையத்துக்கு தேவையான நீர் விநியோகம் நடவடிக்கை நீர் விநியோகம் வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் இந்த நீர் பிரச்சனைகளுக்குரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் என நம்புகின்றேன். மழை நீரை சேமிப்பதனூடாகவோ அல்லது கடல் நீரினை சுத்திகரிப்பதனூடாக இந்த தொழிற்சாலைக்கு தேவையான நீரினை அந்த விடயங்களில் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே இந்த கைத்தொழில் வளையத்தினூடாக எமது மாவட்டத்துக்கு தேவையான தொழில் வாய்ப்பினையும் அதே நேரம் ஏற்றுமதி இறக்குமதியினூடாக இந்த நாட்டுக்கு தேவையான டொலர்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் எதிர்பார்ப்பதுடன் முதலீட்டாளர்களையும் இந்த பிரதேசத்துக்கு வரவழைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த பிரதேசத்தில் முதலீட்டு வளையங்கள் இருப்பதனால் அதை தொழிற்சாலைகளை இன்னும் அமைத்துக் கொள்வதனூடாக இந்த எங்கள் மாவட்டத்தையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையும். அதே போல் பல மீன்பிடி சார்ந்த பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொண்டு எமது மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியும் என்ற நம்பிக்கையோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அழகான நாடு செழிப்பான மக்கள் என்ற கருத்திட்டத்தின் அடிப்படையில் எமது நாடு வளம் பெறுவதற்கு எமது சந்தர்ப்பமாக இது அமையும் என்று கோரிக்கொண்டு இந்த உரையினை நிறுத்திக் கொள்கிறேன்.
நன்றி.
ගරු අග්‍රාමාත්‍යතුමිය මගේ නම මෙන්ෂන් කරා. මේ ගරු අග්‍රාමාත්‍ය පළමුව ඔබතුමිට විශාල ගෞරවයක් තියෙනවා අපේ. මම නෙමෙයි බොරු කිව්වේ සභානායකතුමා. ඊයේ සභානායකතුමා පාර්ලිමේන්තුවේ කිව්වා ස්වාවස්තියේ ඉන්නේ මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ සිකියුරිටි එක කියලා. මම හැබැයි අද චෙක් කරාම ඉන්නේ ඔබතුමියගේ සිකියුරිටි එක. මම කියන්නේ ඒක හරිද වැරදිද කියලා ඔබතුමිය තීරණය කරා. ඔබතුමිය කියනවා මම බොරුවක් කිව්වල. මම බොරුවක් කිව්වේ නැහැ. මම අද උදේ චෙක් කරා. අද දැන් ඔබතුමිය දැන් තීරණය කරද්දී දන්නේ අයින් කරන්න. හැබැයි අද උදේ හිටියෙත් ඔබතුමියගේ සිකියුරිටි එක ඒක ඉස්සරහත් ඉඳලා ඉන්න පුළුවන් කලිනුත් ඉඳලා තියෙන්න පුළුවන්. හැබැයි සභානායකතුමා ඊයේ බොරුවක් කිව්වා මහින්ද රාජපක්ෂ මහත්තයා මේ සාවස්සියේ බිල්ඩින් එකක් ළඟ ඉන්නවා. එහෙම එකක් නැහැ. ඒ වගේම තමයි මම මේ කියපු චක්‍රලේඛනය ගැන වරප්‍රසාද ගැන මම 100%ක් වක්කීම ගන්නවා. මෙතන ඉන්න ඕනම නියෝජ්‍ය ඇමතිගෙනකොට ප්‍රසිද්ධ මාධ්‍ය, එතකොට වරප්‍රසාද නෑනේ, ප්‍රසිද්ධ මාධ්‍ය විවාදයකට ආරාධනා කරනවා කලින් ආණ්ඩුව පාවිච්චි කරාට වැඩිය වරප්‍රසාද ඇමතිවරු නියෝජ්‍ය ඇමතිවරුන්ට වෙන් කරලා තියෙනවා. මේවයි ගහලා තියෙන SL3 වරප්‍රසාද. මේක බැලුවම SL3 කිව්වම දන්නේ නැහැ කවුරුත් මොකද්ද කියලා. SL3 කියනකොට මේකට වාහනයක් දෙන්න ඕන, උපදේශකයෙක්ගේ ඉඳන් දෙකට වැඩි කරලා තියෙනවා, අතිකාල OT වැඩි කරලා තියෙනවා, ස්ටාෆ් වැඩි කරලා තියෙනවා, ප්‍රසිද්ධ විවාදයකට ඕනම තැනකට DV චානක සූදානම්. මේ පැත්තෙන් ඕන කෙනෙක් එන්න ප්‍රසිද්ධ මාධ්‍යතොට වරප්‍රසාද නැහැ.
ගරු ආනන්ද විජේපාල ඇමතුමා,
අපි ඕනෑම විවාදයකට සූදානම්. පහුගිය චක්‍රලේඛ යටතේ පෙට්‍රල් ලීටර් 2250ක් දීලා තියෙනවා ඇමතිවරුන්ට වාහන තුනක් සඳහා. අපි ඒක 900ට අඩු කරලා තියෙනවා. උපදේශකවරු අපි දෙකයි, කලින් රනිල් වික්‍රමහත්මයාට උපදේශකවරු 50ට වැඩි 92ක් හිටියා. නෑ, නියෝජ්‍ය ඇමතිවරුන්ගේ වරප්‍රසාදයි ඇමතිවරුන්ගේ සියල්ල අඩු කරලා තියෙනවා. එකම වෙනසක් කළ තියෙන 15 ශ්‍රේණි විශේෂයෙන් රියදුරෙක් වෙනුවෙන් 150ක තිබුණු අතිකාල 180ක් කරලා තියෙනවා. මොකද ඇමතිවරයාගේ කලින් රියදුරාට දීලා තියෙනවා 200ක්. අපි ඒක 180ට ගෙනල්ලා තියෙනවා. අර දෙක සමාන කරලා තියෙනවා. මොකද 15 රියදුරු වෘත්තේ ණයට එතන පෑතියක වෙනසක්. ඒ අර කිසිදු පෙර චක්‍රලේකට අදාළව තියෙන වරප්‍රසාද සානිකු දෙමනා අඩු කරලා මිසක් වැඩි කරලා නැහැ. අඩු කරලා මිසක් වැඩි කරලා නැහැ. අපි චක්‍රලේක දෙක
ගරු අගමැතිතුමිය.
ඔව්. DV චානක මන්ත්‍රීතුමා, ඔබේ දේශපාලන නායකයා සහ ගුරුවරයා ආරක්ෂක සහ ආරක්ෂකයා වෙනුවෙන් පෙනී ඉන්න ඕන එක අපිට තේරුම් ගන්න පුළුවන්. එතකොට ඒක දැන් සිද්ධ වෙන වෙනස්කම් එක්ක ඔබගේ හිතරිදීම අපිට තේරුම් ගන්න පුළුවන්. හැබැයි ඒක ගැන අපි කතා කරමු බොරු කියන්නේ නැතුව. එතකොට ඔබතුමා මෙතන ඇවිල්ලා කිව්වේ ශ්‍රාවස්ති එකේ ඉන්නේ හරිණි අමරසූරියගේ සිකියුරිටි එක කියලා. ගරු මන්ත්‍රීතුමා, ඒ අපි වැඩ බාරගත්ත දවසේ ඉඳන් ක්‍රමානුකූලව ඒ ආරක්ෂක ප්‍රමාණය අපි අඩු කරමින්, ඔව් අද වෙනකොට ඉන්නවා 50ක්, ඒකත් මම කිව්වේ අද මේ සතිය වෙනකොට යනවා කියලා. අපි ඒක එතනින් යන්න කියලා අපි නියෝගයක් දීලා තියෙන්නේ. ගරු සභාපතිතුමියනි, මෙතන ඒ කරුණු වලට වඩා මේ කරුණු පාවිච්චි කරලා හදන්න උත්සාහ කරන චිත්‍රයක් තියෙනවා. ඒක වැරදි. අපිට එකම කරුණ කියන්න පුළුවන් කතන්දර දෙකක් වෙනුවෙන්. එතකොට ඒ අපි කරුණු පාවිච්චි කරන්න ඕනේ යම්කිසි යථාර්ථයක් නියෝජන පෙන්නුම් කරන්නනේ. මොහු කරුණු ඕනාකමින් විකෘති කරනවා, බොරුවක් ප්‍රකාශ කරන අපේ ආණ්ඩුව විසින් වරප්‍රසාදවල කිසිම වෙනසක් නැහැ, ගිය ආණ්ඩුවටත් වඩා වැඩි කළා කියලා කියන එක උලුප්පල කතාව හදන්න උ එකම කරුණ. අපි දෙන්නම කියන්නේ සමහර විට එකම කරුණ, හැබැයි ඒක විකෘති කරනවා. දැන් ඔහු කියනවා මම අද ගිහිල්ලා කිව්වලු නියෝගයක් දීලා 50 අයින් කරන්න කියලා. හරි, දැන් එහෙම කොහොමද කියන්නේ? එහෙම කිසිම පදනමක් නැතුව කිසි ඒ කතන්දරයක්නේ. කතන්දර කියන්නේ එපා ගරු මන්ත්‍රීතුමා. ඔබතුමා පෙනී ඉන්න දේශපාලනය වෙනුවෙන් පෙනී ඉන්න සම්පූර්ණ අයිතිය ඔබට තියෙනවා. නමුත් ඔබ කරුණු පාවිච්චි කරන්නේ යම්කිසි තර්කයක් ගොඩනගන්න. ඒ තර්කයේත් යම්කිසි වැලිඩිටි එකක් තියෙන්න ඕනේ. ඔබගේ පොයින්ට් එක අපේ ආණ්ඩුව තුළින් වියදම අඩු කළා නැහැ. වියදම අඩු කළා නැහැ කියන එකනේ ඔබ තර්ක කරන්නේ. ඒක වැරදි. එච්චරයි මට කියන්න තියෙන්නේ. ඒ තර්කය වැරදි. ඒ තර්කය වෙනුවෙන් කරුණු ඩිස්ටෝට් කරන්න එපා කියලා මම ඉතාමත්ම කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.
ගරු කේ කාදර් මස්ථාන මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා. අවසන් කරන්න කාලයේ ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් මේක දිගටම පවතින්න ගියොත් අදාළ විවාදයට කාලය නැති වෙනවා.
ගරු අග්‍රාමාත්‍යතුමිය, මම කිසිම බොරුවක් කිව්වේ නැහැ. මම කිව්වේ ඊයේ සභානායකතුමා කිව්වා මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ සිකියුරිටි එක පාවිච්චි ගන්න කියලා. හැබැයි අපි කිව්වේ ඒක නෙමෙයි, මේ වෙලාවෙත් අග්‍රාමාත්‍යතුමියගේ පාවිච්චි කරන්නේ. ඒ වගේම ආනන්ද විජේපාල මහත්තයා අපිට දිනයක් දෙන්න විවාදයට, හෙටද අනිද්දාද ඕනම දවසක මම ප්‍රසිද්ධ විවාදයකට සූදානම්. බොහොම ස්තුතියි.
ගරු ආනන්ද විජේපාල මහත්තයා,
අපි ඕනම විවාදයකට සූදානම්. අපි ඒ විවාදේ සාකච්ඡා කරලා දිනයක් තීන්දුව කරගමු. ඒ විවාදෙදී අපි පෙන්නලා දෙන්න.
අවසන් කරමු දැන්.
ඇමතිවරුන්ගේ, නියෝජ්‍ය ඇමතිවරුන්ගේ කාර්ය මණ්ඩලවල වැටුප් කාගේ සාක්කුවටද ගියේ නැද? ඒ හිතවතුන් බඳවාගෙන තම තමන්ගේ වරප්‍රසාද තර කරගත් ආකාරයත් ඒ විවාදෙදී පැහැදිලි කරන්න. සභාව නොමග යවන සුළු ප්‍රකාශයක් කරන්න එපා. චක්‍රලේඛයේ සම්බන්ධයෙන් එහෙම ප්‍රකාශයක් කරන්න එපා කියලා ගරු සභාවෙන් ඉල්ලස්.